பொழுது நெல்லையில் நீங்காதாழ்வாழ்க.
முதற்கண் விநாயகருக்கு அஞ்சலி.
நிருவாக்கும் ஸ்ரீதருமம் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாடலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் முதலில் ஆன்மீக தத்துவங்களும் அதன் விளக்கங்களையும் கேட்போம். இன்றைய நற்சிந்தனை, மனதை அலக்களிக்கும் வீண் விடயங்களில் இருந்து விடுபடுங்கள், அமைதியாக இருங்கள், பயனுள்ள விஷயங்களை மட்டும் பேச பயிற்சி எடுப்பீர்களாக. நீங்கள் விரும்பியதெல்லாம் கடவுள் தரமாட்டார், நம் தகுதிப்படியேதான் அவர் அருள் புரிகின்றார். முதலில் உன்னுள் உள்ள பொய்யானவை இருளானவை ஆகியவற்றை எல்லாம் கண்டுபிடித்து அவற்றை பிடிவாதமாக விலக்கி வெளியேற்று, அப்போதுதான் நீ ஒளிபெற்ற தெய்வ சக்தியை உணர முடியும். மனதை அலக்களிக்கும் வீண் விடயங்களிலிருந்து விடுபடுங்கள், அமைதியாக இருங்கள், பயனுள்ள விடயங்களை மட்டும் பேச பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியதெல்லாம் கடவுள் தரமாட்டார், நம் தகுதிப்படியேதான் அவர் அருள் புரிகின்றார். முதலில் உன்னுள் உள்ள பொய்யானவை இருளானவை ஆகியவற்றையெல்லாம் கண்டுபிடித்து அவற்றை பிடிவாதமாக விலக்கி வெளியேற்று, அப்போதுதான் நீ ஒளிபெற்ற தெய்வ சக்தியை உணர முடியும். மனித மனதில் மட்டும் அன்பு இருப்பதாக எண்ண வேண்டாம், அது உலகமெங்கும் நிறைந்து எல்லா உயிர்களிடமும் இருக்கின்றது. ஆகவே எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துங்கள். மனித மனத்தில் மட்டும் அன்பு இருப்பதாக எண்ண வேண்டாம், அது உலகமெங்கும் நிறைந்து எல்லா உயிர்களிடமும் இருக்கின்றது. ஆகவே எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துங்கள். ஆண்டு கணக்கில் செய்ய வேண்டிய பெரிய விடயங்களை கூட சில நாட்களிலே சில மணி நேரத்தில் நம்மால் சாதிக்க முடியும். அதற்கு தேவை ஆன்மீக பயிற்சி மூலம் கிடைக்கும் மனத்துணிவு. ஆண்டு கணக்கில் செய்ய வேண்டிய பெரிய விடயங்களை கூட சில நாட்களிலே சில மணி நேரத்திலோ நம்மால் சாதிக்க முடியும். அதற்கு தேவை ஆன்மீக பயிற்சி மூலம் கிடைக்கும் மனத்துணிவு. நோயால் ஏற்படும் துன்பத்தில் 10/9 பயந்தால் உருவாகின்றது. பயமே நோய்க்கு மூல காரணம். நற்காரியங்களை பயமின்றி துணிவுடன் செய்யுங்கள். நோயால் ஏற்படும் துன்பத்தில் 10/9 பயத்தால் உருவாகின்றது. பயமே நோய்க்கு மூல காரணம். நற்காரியங்களை பயமின்றி துணிவுடன் செய்யுங்கள். இன்பத்தை ஏற்றுக்கொள்வது போல துன்பத்தையும் ஏற்க பழகுங்கள். துன்பத்தை இறைவன் நமக்கு தரும் பரீட்சையாக நினையுங்கள். இன்பத்தை ஏற்றுக்கொள்வது போல துன்பத்தையும் ஏற்க பழகுங்கள். துன்பத்தை இறைவன் நமக்கு தரும் பரீட்சையாக நினையுங்கள். வாழ்க்கையில் மனம் பரப்பி மேன்மை தருபவை அழகு மலர்கள், நெஞ்சை அள்ளும் கொள்ளை அழகு, மனங்கவரும் நறுமணம், நோய் தீர்க்கும் மருத்துவ குணம், இறையறலை வாரி வழங்கும் தன்மை, இப்படி அன்றாட பிரச்சனைகளுக்கு கூட மலர்கள் நன்மை தருகின்றதென்ற உண்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அன்பு, பக்தி, நம்பிக்கை, ஆனந்தம் போன்ற நல்ல குணங்களை நம் மனதில் உண்டாக்குவது மலர்களை. நேரமுள்ள போதெல்லாம் மலர் தோட்டங்களுக்கு செல்லுங்கள், அப்போது உண்மை புரியும். வாழ்க்கையில் மனம் பரப்பி மேன்மை தருபவை அழகு மலர்கள், நெஞ்சை அள்ளும் கொள்ளை அழகு, மனங்கவரும் நறுமணம், நோய் தீர்க்கும் மருத்துவ குணம், இறையறலை வாரி வழங்கும் தன்மை, இப்படி அன்றாட பிரச்சனைகளுக்கு கூட மலர்கள் நன்மை தருகின்றன என்ற உண்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அன்பு, பக்தி, நம்பிக்கை, ஆனந்தம் போன்ற நல்ல குணங்களை நம் மனதில் உண்டாக்குவது மலர்களே. நேரமுள்ள போதெல்லாம் மலர் தோட்டங்களுக்கு செல்லுங்கள், அப்போது உண்மை புரியும். வாழ்க்கையை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு உணர்ச்சி வசப்படும் மனிதர்களிடம் அதிகமாக பழகாதீர்கள். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை உங்களை நெருங்குவதாக நினைக்காதீர்கள். எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சிரிக்க மறக்காதீர்கள். இறைவனை உங்கள் தோழனாக கருதி அவரிடம் குறைகளை சொல்லுங்கள். இறைவன் எங்கும் எதிலும் இருக்கின்றார் என்ற எண்ணம் ஏற்பட்டால் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி ஏற்படத் தொடங்கிவிடும். வாழ்க்கையை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு உணர்ச்சி வசப்படும் மனிதர்களிடம் அதிகமாக பழகாதீர்கள். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை உங்களை நெருங்குவதாக நினைக்காதீர்கள். எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சிரிக்க மறக்காதீர்கள். இறைவனை உங்கள் தோழனாக கருதி அவரிடம் குறைகளை சொல்லுங்கள். இறைவன் எங்கும் எதிலும் இருக்கின்றார் என்ற எண்ணம் ஏற்பட்டால் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி ஏற்படத் தொடங்கிவிடும். சர்வ மங்கள சுகினோ பவந்து. ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே, மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாதே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. தமிழ் பேச்சானாலும் திருப்புகை விளக்க பேச்சாவே, மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே. செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசும் புல்லானாலும் முருகன் பழமுதிர் சோலை மரமாவே. முருகா முருகா முருகா
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் நவம்பர் 23 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 ஏகாதசியை முன்னிட்டு பிற்பகல் 6:30 பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியாளுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் நவம்பர் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:00 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் நவம்பர் 16 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 16 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 18 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிரல் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 18 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 20 தேதி புதன்கிழமை மாலை 6:30 வைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு வைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 20 தேதி புதன்கிழமை மாலை 6:30 வைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு வைரவ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து இறைவனின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 30 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 30 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய நைமித்திய பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். முருகனடியார்களே, இன்றைய தினம் திருவடி பெருமை பற்றிய புராண கதையை கேட்போம். நாம் இறைவனை காண ஆலயங்களுக்கு செல்கின்றோம். இறைவனோ உண்மையான பக்தனை பக்தி கொண்ட தொண்டனை காண அவன் இல்லம் தேடி வருகின்றான். அப்படியொரு தொண்டனை காண வந்த இறைவன் ஒரு நாள் 2 அல்ல 16 அவன் வாசலிலே காத்திருந்தார். திருவடி பெருமை கதை கேட்போம். பெற்றவர்களை துச்சமாக மதித்தவன் புண்டலீகன். மனைவியின் வார்த்தைகளை கேட்டு தாயையும் தந்தையையும் துன்பத்துக்கு ஆளாக்கினான். அவர்களை வீட்டுக்கு வெளியே வாசலிலே அமர்த்திவிட்டான். தானும் மனைவியும் உணவு அருந்திய பிறகு வேலைக்காரர்களும் சாப்பிட்ட பின் எஞ்சியதே பெற்றோர்களுக்கு ஆகாரம். அதுவும் சில நாள் இருக்காது. உணவிருந்த பாத்திரங்களில் எஞ்சியிருந்ததை தண்ணீர் விட்டு கழுவி கழநீராக அவர்களுக்கு ஊற்றுவான். பிள்ளையிடம் பெற்றவர்களுக்கு அப்போதும் வருத்தமோ கோபமோ ஏற்படவில்லை. தம் மகன் நல்லவன்தான், ஏனோ இப்படி மாறிவிட்டான். அவனை வீணாக குற்றம் சொல்லிக் கொண்டு அவனுக்கு இடைஞ்சலாக நாமே நிற்க வேண்டும்? சொல்லாமல் கொள்ளாமல் யாத்திரையாகச் சென்று புனிதமான காசியில் கங்கை நதிக்கரையில் உயிரை விட்டு விடுவோம். இப்படி அவர்கள் முடிவு செய்து கொண்டனர். இறைவன் கருணையால் காசி நோக்கிச் செல்லும் பக்தர்கள் கூட்டம் ஒன்று அவ்வழியே வந்தது. இவர்கள் கூட்டத்தோடு இணைந்து யாத்திரை கிளம்பிவிட்டனர். மறுநாள் காலையில் அவர்களை காணாது புண்டலீகனின் மனைவி திகைத்தாள். புண்டலீகன், இங்கே பாருங்கள், இந்த கிளங்களை காணவில்லை என்று கத்தினாள். புண்டலீகன் ஓடி வந்தான். எங்கே போய்விட்டீர்கள்? பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னார்கள், காசிக்கு ஒரு யாத்திரை கோஷ்டி சென்றதாம், அவர்களோடு சென்று விட்டார்களாம், நீங்கள் உடனே கிளம்பியாக வேண்டும் என்று ஆத்திரத்தோடு கூச்சலிட்டாள் அவள். எதற்கு? புரியாமல் கேட்டான் புண்டலீகன். எதற்காக? அவர்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து முதலில் இழுத்து வர வேண்டும், பட்டினி போட்டே அவர்களை கொன்றுவிட வேண்டும். எப்படிப்பட்ட கருணை உள்ளம் அவளுக்கு! அவளுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாமல் கிளம்பினான் புண்டலீகன். ஒருவேளை பெற்றோர்களை பார்த்ததும் பாசத்தினால் இவன் மனம் மாறிவிட்டால், என்னை அனாதையாக்கிவிட்டு எங்கேயாவது அவர்களுடன் தங்கிவிட்டால் என்ன கதி, என்ன ஆவது? இப்படி ஒரு சந்தேகம் எழுந்தது. தானும் அவனுடன் வருவேன் என்று பிடிவாதம் செய்தாள் அவள். வேறு வழியின்றி மனைவியையும் அழைத்து கொண்டு கிளம்பினான் அவன். புண்டலீகன் மனைவியுடன் காசியின் எல்லையை நோக்கி விட்டான். பாதி தொலைக்கு மேல் நடக்க முடியவில்லை என்ற மனைவியை தோளில் சுமந்து கொண்டே போனான். ஓரிடத்தில் அவளை அமர்த்தினான். நீ இங்கேயே இரு, நான் போய் அவர்களை தேடி அழைத்து வருகின்றேன் சொல்லிவிட்டு புண்டலீகன் புறப்பட்டான். ஒவ்வொரு இடமாய் பார்த்தபடியே கங்கைக்கரை அருகிலிருந்த பர்ணாசாலைக்கு வந்து சேர்ந்தான். அங்கே ஒரு மாமுனிவர் அமர்ந்திருந்தார். இரவு நேரமாகிவிட்டது. வெளிச்சம் குறைவாக இருந்தது. உன்னிப்பாக அங்குமெங்குமாக பார்த்தான். பெற்றோர்களை தேடினான். ஊரே வருவது போன்று காலடி சப்தம் கேட்டது. சட்டென்று ஒரு மரத்தின் பின்னே ஒளிந்து கொண்டான். மூன்று பெண்கள் வந்து கொண்டிருந்தனர். ஆனால் பார்ப்பதற்கு பெண்களைப் போல தெரியவில்லை. பரட்டை தலை, கன்னங்கரையில் என்ற நிறம், எலும்பும் தோலுமாக உருவம், கோரைப்பற்கள், நாக்குகள் நீண்டு கிடக்க காதுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. தலையிலிருந்து கால்வரை புண்கள் சீழ்வழிய புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட கொரூர ரூபம். அவர்கள் மூவரும் நேராக அந்த பர்ணாசாலைக்குச் சென்றனர். புண்டலீகன் மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். ஒருத்தி பெருக்கினாள், ஒருத்தி நீர்தளித்து மெழுகினாள், ஒருத்தி கோலமிட்டாள். யாரோ ஏழைகள் போலிருக்கிறது. ஆச்சிரமத்தில் பணிவிடை செய்தால் ஏதேனும் உணவு கிடைக்குமென்று வேலை செய்கிறார்கள் போலும் புண்டலீகன் நினைத்தான். முனிவர் கண்களை திறந்தார், திருவாய் மலர்ந்தார். பெண்களே, உங்கள் கடமைகள் முடிந்துவிட்டனவா? மூவரும் ஒரே நேரத்தில் ஆம் சுவாமி என்று சொல்லியபடியே நமஸ்கரித்து எழுந்தனர். என்ன ஆச்சரியம்! அம்மூன்று பெண்களும் வணங்கி எழுந்ததும் அதிரூபரை வன்னியத்துடன் தேவகன்னியரைப் போல உருமாறினார்கள். புண்டலீகன் திகைப்பும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தான். பார்த்தான், சகிக்காமல் இருந்தனர். நினைத்து பார்த்தால் கூட சோறு பிடிக்காது, தூக்கம் வராது. அப்படி இருந்தவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே! இதை பற்றிய ரகசியத்தை எப்படியும் அறிந்து கொள்ள வேண்டும். புண்டலீகன் தீர்மானித்து விட்டான். அதை செயலாக்க அம்மூவரும் திரும்பும் போது அவர்கள் போகும் வழியில் எதிர்பட்டான். புண்டலீகனை பார்த்த கணமே அவர்களின் அழகிய தோற்றம் மறைந்து முன்பிருந்த கோர ரூபம் ஏற்பட்டுவிட்டது. அடபாவி என்று மூவரும் அலறிவிட்டனர். சற்று நேரத்துக்கு முன்னால் இதேபோன்று கோர உருவத்துடன் இருந்தீர்கள். அங்கே சென்று பணிவிடைகள் செய்து அந்த மகானை வணங்கியதும் அதிரூபவதிகளாக அப்சரர் கண்ணிகளைப் போல மாறினீர்கள். நீங்கள் யார்? தடுமாற்றத்துடன் கேட்டான் புண்டலீகன். பாவி, கேள், என் பெயர் கங்கை, இவன் பெயர் யமுனை, அவள் பெயர் சரஸ்வதி. நாங்கள் மூவரும் புண்ணிய நதிகள். உலகத்திலுள்ள மனிதர்கள் எத்தனையோ விதமான பாவங்களை செய்கிறார்கள். நினைத்து செய்வது, நினையாமல் செய்வது, கற்பனையால் செய்வது, கற்பனைக்கு அப்பாற்பட்டு செய்வது, இப்படி கோடானு கோடி மக்கள் செய்த எல்லா பாவங்களையும் நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம். அதனால் இந்த கோர உருவம் பெறுகின்றோம். இந்த மகாத்மாவிடம் வந்து சேவை செய்ததும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பாவங்களை விலகுகின்றன. இது 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடக்கும். 12 ஆண்டுகளில் பல கோடி மக்கள் செய்த பாவங்களை ஏற்பதால் உண்டாகும் கோர உருவம் உன் உருவனை மட்டுமே பார்த்தவுடன் ஏற்பட்டதே. நீ எப்பேற்பட்ட மகாபாவியாக இருக்க வேண்டும்! தாம் தந்தைக்கு மரியாதை கொடுக்காமல் அவர்களை துன்புறுத்தியவனா நீ? புண்டலீகன் அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் துடித்தான். பெற்றோருக்கு துரோகம் செய்பவர்களின் பாவமானது உலகத்திலுள்ள பல கோடி மக்கள் 12 ஆண்டுகளில் செய்யும் பாவங்களுக்கு சமமாகும். புண்டலீகனுக்கு தெளிவு ஏற்பட்டது. இத்தனை காலமும் செய்த தவறினை எண்ணி தனித்து கலங்கினான். அடிபாவி, உன்னாலல்லவா நான் இவ்வளவு பெரிய மகாபாவியாகிவிட்டேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் என் பெற்றோருக்காக நான் அடிமை. வேதத்துடன் சென்றான் புண்டலீகன். அங்கே அவனுடைய மனைவி பாம்பு கடித்து மாண்டிருந்தாள். புண்டலீகன் அதை பற்றி கவலைப்படாமல் பெற்றோரை தேடலானான். தாயையும் தந்தையும் கண்ட புண்டலீகன் அவர்கள் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். மன்னிப்பு வேண்டி கதறினான். நான் செய்த பாவங்களுக்கு பிராய்ச்சித்தமாக வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தொண்டு செய்வேன். இருவரையும் தன் இருதோள்களிலும் தூக்கிக் கொண்டான். சந்திரபாகா நதிக்கரை அருகே ஒரு குடிசை போட்டு கொண்டான். அவர்களுக்கு பணிவிடைகளை செய்து வந்தான். நாளடைவில் அவர்களுடைய கண்பார்வை போய் காதுகளும் சக்தியை இழந்துவிட்டன. அதிகாலையில் எழுவான். பெற்றோர்கள் அருகில் சென்று நிற்பான். அவர்களை நீராட்டுவான். ஆடை உடுத்தி விடுவான். யாசகம் பெற்று உணவு சமைத்து ஊட்டுவான். அவர்களின் கால்களை பிடித்து விடுவான். அவர்கள் தூங்கிய பிறகும் தான் தூங்காமல் எப்போதும் என்ன கேட்பார்களோ என்று எதிர்பார்த்து காத்திருப்பான். ஆலயத்திற்கு செல்லுவதில்லை. புண்ணிய நதியான சந்திரபாகாவிற்கு சென்று நீராடுவதில்லை. எந்த காரியங்களையும் தனக்கென்று செய்து கொள்வதில்லை. என் நேரமும் பெற்றவர்களுக்கு தொண்டு செய்வதிலேயே லயித்து போனான். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமில்லை என்பதை பரிபூரணமாக உணர்ந்தான். அவர்கள் திருவடிகளை கழுவி அந்த நீரை தலையில் பிரயாட்சணம் செய்து கொள்வான். வைகுண்டத்தில் சயனத்தில் இருந்த ஸ்ரீ மந்தரநாயனால் தாங்க முடியவில்லை. அவனால் அங்கே இருக்க முடியவில்லை. செய்த பாவத்தினை உணர்ந்து பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய புண்டலீகன் பக்தி பகவானிடம் பசியை ஏற்படுத்த பக்தனை காண வேண்டுமென்ற பசியோடு தாபத்தோடும் வைகுண்டத்தை விட்டு கிளம்பிவிட்டான். பெற்ற தாய் தந்தையருக்கு இப்படி தொண்டு செய்கின்றானே! கடந்த காலத்தில் மகா கெட்டவனாக இவன் இருப்பினும் தன் தவறுகளை மனதார உணர்ந்து விட்டான். இனிமேல் நம்மை தேடி இவன் கோவிலுக்கு வரமாட்டான். இவனை தேடித்தான் நாம் செல்ல வேண்டும். இப்படி எண்ணிய பகவான் புண்டலீகன் இருப்பிடம் நோக்கி நடந்தே வந்தான். பரமாத்மாவின் திருவடிகள் புழுதியில் புதைந்து புண்டலீகனின் இல்லம் நோக்கி நடந்தன. புண்டலீகன் வீட்டு வாயிலுக்கு வந்தான். பரமாத்மா வாயில் கதவு மூடியிருந்தது. புண்டலீகா என அழைத்த பெற்றோர்களின் பாதங்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்த புண்டலீகன் உள்ளிருந்தபடியே யார் எனக் கேட்டான். நான்தான் வைகுண்டபதியான நாராயணன் வந்திருக்கின்றேன். நீ பெற்றோர்களுக்கு சேவை செய்வதில் மூழ்கிவிட்டாய். உன் பணியில் மயங்கிய நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். பெற்றோர்களுக்கு எவனொருவன் தூய உள்ளத்தோடு சேவை செய்கின்றானோ அதை எனக்கே செய்வதாக கொள்வேன். அதனால் உனக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கின்றேன். கதவை திற. புண்டலீகன் சொன்னான், ஐயா, நீ வந்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இப்போதுதான் என் பெற்றோர்கள் விழித்து கொண்டனர். அவர்களை குளிப்பாட்டி உணவூட்டிவிட்டு வருகின்றேன். சற்று காத்திருக்கின்றாயா?
ஓ, காத்திருக்கின்றேன் புண்டலீகா.
என்று சொன்னான் பகவான். உள்ளே புண்டலீகன் பெற்றோர்களுக்கு நீராட்டினான், உடை அணிவித்தான், உணவு சமைத்து ஊட்டினான், படுக்க வைத்தான். பகவான் மீண்டும் குரல் கொடுத்தனர். புண்டலீகா, அவர்கள்தான் சாப்பிட்டு விட்டார்களே, நீ வாவேன். புண்டலீகன் பதிலறுத்தான், பகவானே, இப்போதுதான் அவர்கள் படுத்தார்கள். புழுக்கமாக இருப்பதால் விசிறிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சற்று கண்ணயர்ந்ததும் வருகின்றேன். சற்று நேரம் அங்கேயே இரு. அவர்கள் கண்ணயர்ந்தார்கள். பரமாத்மா மெல்லிய குரலில், புண்டலீகா, அவர்கள்தான் உறங்கிவிட்டார்களே, சீக்கிரம் வா, தரிசனம் செய்து கொள்ள என்று அழைத்தான். புண்டலீகனுக்கு கோபம் வந்துவிட்டது. உனக்கு வேறு வேலைகள் இல்லையா? தரிசனம் கொடுக்க வேண்டும் என்பது உன் விருப்பம்தானே? உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் எனக்கு ஏற்படவில்லை. அப்படி தரிசனம் கொடுத்துத்தான் தீருவேன் என்றால் சற்று நேரம் அப்படியே நில். அவர்கள்தான் தூங்கிவிட்டார்களே அப்பா. ஒருவேளை நான் வெளியே வரும்போது விழித்து கொண்டு விட்டால்? அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் நீயா வந்து செய்வாய்? அவர்கள் எழுந்ததும் ஏதாவது தேவையா என்று கேட்டுவிட்டு பிறகு வருகின்றேன், உறுதியாகச் சொன்னான் புண்டலீகன். பகவான் சிரித்து கொண்டான். ஒன்றல்ல, இரண்டல்ல, 16 மாதங்கள் புண்டலீகனுக்கு தரிசனம் தருவதற்காக நின்ற இடத்திலிருந்து திருவடியை நகர்த்தாமல் காத்து கொண்டிருந்தான் பகவான். மழைக்காலம் வந்தது. மழை கொட்டியது, புயல் வீசியது, வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. பகவான் நின்றிருந்த இடம் சேரும் சகதியமாகிவிட்டது. டேய் புண்டலீகா, நான் வந்து எத்தனை காலமாகிறது? நின்று நின்று கால்கள் வலிக்குதடா. இந்த சேற்றில் எப்படியடா நிற்பேன்? பகவான் குரல் கொடுத்ததும் சுற்றிலும் பார்த்தான் புண்டலீகன். மழையின் வேகத்தால் வீட்டுச் சுவர் ஒரு பக்கம் இடிந்து சரிந்திருந்தது. ஒரு செங்கல்லே உருவி எடுத்தான், வெளியே வீசினான். சும்மா சத்தம் போடாதே, இதன் மேல் நெல். பகவான் கோபப்படவில்லை. புண்டலீகன் வீசியறிந்த அந்த செங்கல்லின் மீது ஏறி திருவடிகளை பதித்து நின்றான். அன்று நின்றவன் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றான். விட் என்றால் செங்கல் என்று பொருள். அதன் மேல் நின்றால் பகவானுக்கு வீட்டோவா என்று நாமகரணம் ஏற்பட்டது. பொன்னான திருவடிகளை கல்லின் மீது பதித்தபடி இன்னும் பல புண்டலீகர்கள் வருவார்கள். பெற்றோர்களுக்கு கொடுமை செய்துவிட்டு மனம் திருந்திய புண்டலீகர்கள் வருவார்கள். அவர்களுக்கு தரிசனம் தந்து ஆட்கொள்வேன் என்று காத்து கொண்டிருக்கின்றான் பரந்தாமன். பக்தனை தேடி வந்து அவனைப் போன்று பக்தர்களுக்காக காத்து நின்று அருள் புரிகின்ற பரமாத்மாவின் கருணை வெள்ளத்திலே அளவிட்டு கூறவும் இயலுமோ? நன்றி, வணக்கம். அன்பே சிவம். அடியார்களே, திருவடி பெருமை பற்றிய புராணக் கதை கேட்டீர்கள். இந்த கதையை வழங்கியவர் வேதாகமாமணி ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள்.
சபையின் சைவ நீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.